அடிப்படை சத்தியங்கள் என்கிற தலைப்பின் கீழ் கிறிஸ்தவ உபதேசத்தின் அடிப்படை காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கவனித்து வருகிறோம். ஏற்கனவே அறிவித்தபடி நேற்றைய தினத்திலே நாம் கர்த்தருடைய பந்தியை குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் பார்க்கப் போகிறோம். இது ரெண்டு நாள் பார்க்கப்படுவதற்கு காரணம் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்த கோணம் வேறு, இன்றைய தினத்திலே அதை நாம் பார்க்க போகிற கோணம் வேறு. நேற்றைய தினத்திலே இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து பலவிதமான வித்தியாசமான கருத்துக்கள் பல சபைகளில், சபைகளை சார்ந்து சில வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கிறது. அதை குறித்து தெளிவுபடுத்தணும். இதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது கட்டாயம் இதை நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த காரியத்திலே தெளிவில்லாத காரியத்தினாலே இந்த சபை பிரிவுகள் என்கிற காரணத்தினாலே இந்த காரியத்தில் வைத்து கொண்டு இந்த கர்த்தருடைய பந்தியும் வித்தியாசமாய் பார்க்கப்படுகிறது. சொல்லப்போனால் அது ஆண்டவரை விசனப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்குது. நேற்றைய தினத்தில் நான் சொன்னது போல, நான் ஏன் நேற்றைய தினத்தில் அதை எழுத்தேன், அதை நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும்போதே சொன்னேன். இன்னைக்கு பேசுறது ஸ்பிரிச்சுவல் கிடையாது, நாளைக்கு தான் ஸ்பிரிச்சுவல் அதை பார்க்க போறேன்னு சொன்னேன், சொல்லி தான் ஆரம்பித்தேன். ஏன் அந்த காரியத்தை குறித்து நான் விளக்கம் நேற்று கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தது என்றால், இப்போ சில சபைகளிலே கால் கழுவி எடுப்பாங்க. அவர்கள் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அவர் வெளியூர் போறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ வந்து அவர்களுக்கு அவங்களுடைய சபை அந்த இடத்துல இருக்காது. ஆனால் வேறொரு சபையிலே போய் பங்கு பெறுகிறார்கள் என்றால், அந்த சபையிலே அங்கே கர்த்தருடைய பந்தி நடக்கிறது என்றால், அது கால் கழுவி கொடுக்காத விதத்தில் நடக்கிற ஒரு கர்த்தருடைய ஆசரிக்கிற ஒரு பந்தியாக இருந்தால் அதில் அவர் பங்கு பெற மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப பரிசுத்தமாக கால் கழுவி எடுக்கிறோம், இங்கே அது சரியில்லை, பரிசுத்தம் இல்லாமல் எடுக்கிறார்கள் என்று சொல்லி இடறுகிறார்கள். இன்னொரு சபையை, இன்னொரு காரியத்தை அவர்கள் குறைத்து மதிப்பிட்டு தங்களுடைய பரிசுத்தத்திற்கு அந்த சபை இணையானது அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஆவிக்குரிய பெருமைக்குள்ள அவளை கொண்டு போய் நிற்க வைக்குது. அதன் மூலமாக அவர்கள் அதில் பங்கு பெறாமல் எழுந்து போயிடுவாங்க. இது ஒரு காரணமாயிடுது. அதனால தான் அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்தேன், ஏன் கால் கழுவப்படுகிறது, ஏன் கழுவப்படாமல் இருக்கிறது, அது ரெண்டுலையுமே வித்தியாசம் கிடையாது. அது அதனால தான் இது வந்து பந்திக்கும் அதற்கு சம்மந்தம் இல்லை என்பதை வசனத்தின் அடிப்படையிலே நேற்று தினத்தில் விளக்கிறேன். அதே போல நான் சொன்ன நாலு காரியத்திலையும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது. அதே போல தான் புளிப்பில்லாத அப்பம், புளித்த அப்பம் அப்படின்னு வரும். அப்போ வந்து புளிப்பில்லாத விதத்தில் தான் அந்த கர்த்தருடைய பந்தி அது ஆசரிக்கப்படணும். அந்த அப்பம் புளிப்பட்டதாய், அதாவது ஈஸ்ட் போடப்பட்டதாக இருக்காத, சாதாரணமே செய்யப்பட்டதான புதிய பிசைந்த மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறவர்கள், மற்ற இடத்துல வந்து ஒரு பிரெட்டோ என்ப கொடுக்கும் பொழுது அதை குறித்து அது தவறு என்று சொல்லி எடுக்க சங்கடப்படுகிறவர்கள் உண்டு. இது மாதிரி நிறைய இருக்குது. சரி, அதையெல்லாம் தெளிவாக வேண்டும். தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவின் சபை, சரீரமாகிய சபை ஒன்றுதான். இதிலே நாம் எவ்வளவு தேவ பயத்தோடு ஆவிக்குரிய சிந்தனையோடு நாம் எடுக்கிறோம் என்பது தான் முக்கியம். அதில் வந்து அதில் கொடுக்கப்படுகிற பொருளோ, காலை கழுவுறதோ இல்லையோ, அது நமக்கு முக்கியம் கிடையாது. நாம் எவ்வளவு தேவ பயத்தோடு ஆவிக்குரிய சிந்தையோடு நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம் என்பது தான் காரியம். அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி எடுக்கப்பட வேண்டும் என்கிறதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம், நேற்று தினத்திலே பார்த்த அதே வேத பகுதி, ஒன்று கொரிந்தியர் 11 நேற்று தினத்தில் நாம் 23 நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம வந்து 23-26 வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் 27 வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த பந்தியின் முக்கியத்துவம், இது எப்படி ஆசரிக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 1 Corinthians 11:27 இன்றைக்கு நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். இந்த வேத பகுதி நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை நமக்கு முன்வைக்கிறது. இன்றைக்கு நம்ம வந்து இந்த பந்தியில் இருக்கிறதான ரெண்டு சைடை பார்க்க போகிறோம். ஒன்று இந்த பந்தியின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம், இன்னொன்று இந்த பந்தியின் மூலமாய் ஏற்படுகிற சாபம். இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம பார்க்குறோம், ரெண்டு பேலன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கர்த்தருடைய பந்தி என்பது ஒரு விசேஷமான பரிசுத்தமான ஒரு ஆராதனை. நேற்று தினத்தில் கூட இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொன்னேன், இது ஒரு பரிசுத்தமான ஒரு ஆராதனை. இந்த பரிசுத்தமான ஆராதனையை தேவ பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் கர்த்தருக்கு முன்பாக சரியான விதத்தில் நாம் ஏறெடுக்க வேண்டும். இது ஆசரிக்கப்படுகிற விதத்திலே இது வந்து ஒரு கம்பி மேலே நடக்கிற மாதிரி, புரிதலா, கம்பி மேலே நடக்கிற மாதிரி. இது இதை சரியாய் நடந்தால் வெற்றி, அடுத்த கரையில் போய் சேர்ந்து பாராட்டை பெறலாம். தவறுனா கீழே விழுந்து அவுட்டு. அப்படிதான் ரெண்டுக்கு ரெண்டு விதம் தான், கம்பியில் நடக்கிற மாதிரி தான் இது. இதை நீங்கள் அதை வெற்றி, அதை நடக்கிறவர் கரெக்டாக நடந்தால் அந்த பக்கம் போய் வெற்றிகரமாக போய் சேர்ந்துட்டான், எல்லாரும் பாராட்டுவாங்க, அவர் வெற்றி பெற்று விட்டான். கொஞ்சம் தவறுனான்னா அவ்வளோதான், அவனுடைய காரியம் மேலே வந்து கீழே விழுந்து அவன் போயிடுவான். அதே போல தான் இது கர்த்தருடைய பந்தயம், அதே போல தான் இது ரெண்டு பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, இந்த பந்தியின் மூலமாய் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒன்று, இந்த பந்தியின் மூலமாக நமக்கு ஆக்கினை இருக்கிறது. இது ரெண்டையும் தான் பார்க்க போறோம். முதலாவது ஆக்கினை. இந்த வேத பகுதி வந்து நமக்கு ஆக்கினை குறித்து சொல்லுகிறது. எப்படின்னு பார்க்கும்போது, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அபாத்திரமாய் இதுல பங்கு பெறக்கூடாதுங்கிறார். தன்னைத்தானே நிதானிக்கணுங்கிறார். ஏன் தன்னைத்தானே ஒருவன் நிதானிக்க வேண்டும்? அடுத்த வசனம் அதுக்கு பதில் சொல்லுது. என்னத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்த உங்களில் அநேகர் வியாதியாயிருக்கிறார்கள், சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள், மரித்தும் போனார்கள் என்று இந்த இடத்துல பவுல் எச்சரிப்பை வைக்கிறார். வியாதிப்பட்டவர்கள் உண்டு, இதன் மூலமாக மரித்து போனவர்களும் உண்டு என்று சொல்றார். இப்ப இந்த இடத்துல வந்து இந்த பந்தியில் வருகிறவர்கள் தன்னைத்தானே நிதானி தெரிய வேண்டும். ஏன் தன்னைத்தானே நிதானி தெரிய வேண்டும் என்றால், இந்த கிறிஸ்துவின் சரீரத்தை நிதானித்து அதற்கேற்ற விதத்தில் தன்னை நிதானித்து அவர் சரிப்படுத்தணுங்கிறார். கிறிஸ்துவின் சரீரத்தை அவன் நிதானிக்காமல் போனபடியினால் அவனுக்கு வியாதி வருகிறது, மரணம் வருகிறது என்றார். அப்ப கிறிஸ்துவின் சரீரத்தின் காரியத்தை சரியாய் ஒரு தேவ பிள்ளை நிதானித்து அறிந்து உணர்ந்து அதில் பங்கு பெற வேண்டும். அதற்கு ஏற்ற விதத்திலே தன்னை நிதானித்து பார்க்க வேண்டும். அதாவது ரெண்டையும் பார்க்கணும். ஒன்று, கிறிஸ்துவின் சரீரம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கணும். ரெண்டாவது, அதற்கேற்ற விதத்திலே தன்னுடைய சரீரம் அல்லது தன்னுடைய வாழ்க்கை அல்லது தன்னுடைய சரீரம் அதற்கு ஏற்றதா இருக்கிறதா என்பதையும் நம்ம கவனிக்கணும். ரெண்டையும் கவனிக்கணும். இதுல ஏன் இவன் நியாயம் தீர்க்கப்படுகிறான்? இவன் கிறிஸ்துவின் சரீரத்தை சரியாய் நிதானிக்காமல் துணிகரமாய் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறான். அதான் பிரச்சனை. அப்ப அவனுடைய சரீரத்தை நிதானிக்காமல் போகிறதுனாலதான் அவன் தன்னை நிதானிக்க முடியாமல் போய்விடுகிறான். ஒருவன் கிறிஸ்துவின் சரீரத்தை சரியாய் நிதானிக்க தெரிந்திருந்தால் அவன் தன்னையும் நிதானித்து தன்னையும் அதற்கு ஏற்ற விதத்திலே அவன் பரிசுத்தமாய் ஏற்ற விதத்திலே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இந்த பந்தியிலே அவன் பங்கு பெறுகிறவனாய் இருப்பான். இப்ப கிறிஸ்துவின் சரீரம் நல்லா யோசிக்கணும். அந்த சரீரம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்திலே வந்து பிறந்ததான மனிதனாய் இந்த உலகத்திலே வந்து பிறந்தவர்களில் பாவம் இல்லாத ஒரு சரீரம் என்று ஒன்று உண்டானால், பாவம் இல்லாத ஒரு ரத்தம் என்று ஒன்று உண்டானால், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் அவருடைய ரத்தமும் மாத்திரம்தான். அதில் பாவம் எந்த அளவும் கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தைரியமா சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் கேட்டார். அவருடைய மாம்சத்திலே பாவம் இல்லை, அவருடைய ரத்தத்தில் பாவம் இல்லை. நூற்றுக்கு நூறு அவர் தேவனால் அவர் பரிசுத்தமாய் மரியாளுக்குள் உருவாக்கப்பட்டு அவர் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வந்து பிறந்து நூற்றுக்கு நூறு பரிசுத்தராய் வாழ்ந்து அவர் நமக்காக பரிசுத்தராகவே தன் வாழ்க்கையை வைத்து தன் ஜீவனை நமக்காக பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் சரீரம் பரிசுத்தம் உள்ளது, அதற்கு ஏற்ற விதத்தில் என் சரீரம் காணப்பட வேண்டும். என்னைக்குமே ஆண்டவராகிய கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு எல்லை வைக்கிறார், நமக்கு ஒரு அளவு வைக்கிறார், நம்ம இப்படி வாழணும்னு. அந்த வாழ்க்கை எதை வச்சு அவர் மெஷர் பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய நிலையை வைத்து மெஷர் பண்ணுறார். புரிந்தா? நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் அவர் தன்னை வச்சுதான் நம்மளை வந்து மெஷர் பண்றார். அந்த லெவலுக்கு தான் நம்மளை வந்து கர்த்தர் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறார். இதற்கு வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கு. நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு வசனங்களை சொல்லுகிறேன். ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 8:29 வசனம் இப்படி சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் அநேகருக்குள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்கூறித்திருக்கிறார்கிறார். அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் நம்மை வந்து எதற்காக முன்கூறித்தாராம்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக. இயேசு கிறிஸ்துவை போல இருக்கும்படி நம்மை முன்குறித்து நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு, நம்மிடத்தில் அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இந்த பந்தி என்று வரும்பொழுது அதில் பரிசுத்தம் வலியுறுத்தப்படுகிறது. ஏன் நம்ம வந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? அதெல்லாம் பைபிளில் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுகிறேன். 1 பேதுரு 3:16 15-16 ஆகிய ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன். நான் 3:14 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஏன் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இப்ப நல்லா கவனிக்கணும், பரிசுத்தம் வலியுறுத்தப்படுகிறது. எதற்காக பரிசுத்தம் வலியுறுத்தப்படுகிறது? அதைத்தான் நம்ம கவனிக்கணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஏற்கனவே வேதத்தில் ஆண்டவர் அப்படித்தான் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். கிறிஸ்தவத்தின் முக்கியமான காரியமே பரிசுத்த வாழ்க்கை. உலகத்தில் எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் இல்லாத ஒரு காரியம் கிறிஸ்தவத்தில் உண்டு, அதுதான் பரிசுத்தம். ஏன் கிறிஸ்தவத்தில் மாத்திரம் இந்த பரிசுத்தம் வலியுறுத்தப்படுகிறது? மற்ற எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் பரிசுத்தம் சொல்லப்படுவதை பார்க்கிலும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மாத்திரம் இந்த பரிசுத்தம் அந்த அளவுக்கு உயர்ந்த அளவிலே எதிர்பார்க்கப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் 100க்கு 100 பரிசுத்தர். பரிசுத்தம் தான் அவருடைய மேன்மை. ஏன்னா அவரை வந்து பரலோகத்தில் துதிக்கப்படுகிறது கூட, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் தேவ தூதர்கள் அங்கே துதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 6 பார்க்கும்பொழுது ஏசாயா தேவனாகிய கர்த்தரை உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அவரை தரிசிக்கிறார். அங்கேயும் பார்க்கும் பொழுது சேராபியன்கள் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து கர்த்தரை, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அங்கே போற்றி துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது பரலோகத்தில் அவர் எப்பொழுதும் பரிசுத்தராகவே போற்றப்படுகிறார். நம்முடைய ஆண்டவருடைய விசேஷித்த தன்மை, அவருடைய ஆண்டவருடைய விசேஷமான மேலான காரியமே பரிசுத்தம் தான். இது பரலோக தரிசனம் கண்ட ஒவ்வொரு தெய்வ மனுஷர்களும் அதைத்தான் பார்த்திருக்கிறாங்க. ஏசாயா அதைத்தான் பார்த்திருக்கிறார். யோவான் அப்போஸ்தலன் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவரும் அதைத்தான் பார்த்திருக்கிறார். அப்படின்னா பரலோகத்திலே கர்த்தருடைய பரிசுத்தம் கொண்டாடப்படுகிறது என்றால் அவர்தான் பரிசுத்தத்தின் உச்சம், அவர்தான் பரிசுத்தத்தின் மொத்த உருவம். பரிசுத்தம் என்றாலே நம் தேவனாகிய கர்த்தர் தான். இப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் இறங்கி வருகிறார். அவர் இந்த உலகத்திலே வந்து அவர் நம்மோடு கூட வாழ்ந்தார். அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படி இந்த பரிசுத்தமான கர்த்தருடைய பந்தை நாம் ஆசரிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நாம பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்தம், இப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அவரை நம்ம வந்து ஆராதிக்கிற நேரத்தில், அவருடைய மரணத்தை அவருடைய சரீரத்தை அவருடைய இரத்தத்தை நாம் ஆராதிக்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அதற்கு ஏற்ற பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த இயேசு கிறிஸ்து யார் புரிதலாம். அவருடைய சரீரம் நம்ம வந்து அதைத்தான் இந்த கர்த்தருடைய பந்தியிலே அவருடைய மாம்சம் அவருடைய ரத்தம் என்று சொல்லி அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவருடைய மாம்சமாகவும் அவருடைய ரத்தமாகவும். இதை வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ரொட்டி துண்டாகவோ அல்லது ஒரு அப்பமாகவோ அல்லது ஒரு திராட்சை ரசமாகவோ பார்க்கிறதல்ல, அது பரிசுத்தமான கிறிஸ்துவின் சரீரமாக நம்முடைய இருதயத்தில் அதற்கு ஏற்ற ஒரு பயபக்தி இருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டீங்கன்னா, அதற்கு வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:14 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:14 அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த யோவான் சுவிசேஷம் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் தேவனோடு கூட இருந்தார். அந்த வார்த்தை தான் மாம்சமானது. தேவனுடைய வார்த்தை பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான வார்த்தை தான் மாம்சமாக வெளிப்பட்டது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அவர் பரிசுத்தத்தின் உச்சம். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மாம்சத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் அந்த மாம்சம் நூற்றுக்கு நூறு பரிசுத்தம் உள்ளது. அந்த ஒரு தேவ பயம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த பயத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் எடுக்க வேண்டும். சரி, இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பரிசுத்த குலைச்சலோடு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்காமல், அவருடைய பரிசுத்தத்தை குறித்து உணராமல், அதற்கு ஏற்ற விதத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நாம் வந்து இந்த பந்தியில் பங்கு பெறும்போது ஏன் சிலர் வியாதிப்பட்டார்கள், ஏன் சிலர் நித்திரையும் அடைந்தார்கள், மரித்தும் போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இதில் பவுல் சொல்றதுக்கு காரணம் என்ன? இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கிறது? இந்த பந்தி வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து இதை வந்து ஒரு சடங்காச்சாரமாக நினைக்கிறாங்க. நான் எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டே இருக்க மாட்டாங்க. அவர்கள் வந்து சொல்லுவாங்க, நாங்களாம் இந்த சபையில் போய்னா எத்தனை வருஷம் பந்தி எடுத்துருந்தேன்னு வாங்க. அது அதை பற்றி ஒரு உணர்வே இருக்காது. அவங்க வாழ்க்கை ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கிறேன், சொல்லுவாங்க, நான் பந்தி எடுத்துகிட்டு இருந்தேன், எங்கள் அந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்குறாங்க, நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு வாங்க. அப்போ இது வந்து பார்க்கும்போது ரொம்ப தவறான விஷயம். கர்த்தருடைய பந்தி இப்படி விளையாட்டு கிடையாது. இஷ்டம் போல எங்கே போனாலும் கையை நீட்டி வாங்கிட்டு இருக்கிற காரியம் கிடையாது. நம்மை நிதானிக்கணும், கிறிஸ்துவின் சரீரத்தை நிதானிக்கணும், நம்மை நிதானிக்கணும். போகிற இடத்துலலாம் நம்ம இஷ்டம் போல எடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை முக்கியம். ஏன் இந்த இடத்துல ஒருவன் வியாதிப்படுகிறான், ஒருவன் மரித்தும் போகிறான், இப்படிப்பட்ட சீரியஸான ஒரு பாதிப்பு ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதற்கு வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு நேற்றைய தினத்தை நான் சொன்னது போல பஸ்கா ஆசரிக்கிறார். அந்த பஸ்கா என்பது நிழல். அதுதான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நிஜமாக தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மாம்சமாய் தன்னுடைய இரத்தமாய் அவர் காட்டி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பன்னிருவரும் கூட இருக்கிறார்கள். அப்பொழுது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்ட்டார். இந்த 13வது அதிகாரத்தில் ரொம்ப விளக்கமா இருக்கு, வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கு. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் சொன்ன உடனே சீஷர்களுக்கு எல்லாம் ஒரு தடுமாற்றம். உங்களில் ஒருவன்ட்டாரே, அப்ப அந்த 12 பேர்ல நாங்கள் 12ல் ஒருத்தர் காட்டி கொடுப்போமா, நானா என்று ஒருவொருவரும் தடுமாறுகிறார்கள். அவரிடத்துல வந்து விசாரிக்கிறாங்க, ஆண்டவரே நானான்றாங்க. அவர் அமைதியா இருக்கிறார். அந்த நேரத்திலே யோவான் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சார்ந்து கொண்டிருக்கிறான். பேதுரு பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது பேதுரு அவன் இடத்துல சைகை காட்டுகிறான், இது யார் என்று கேள். உடனே யோவான் ஆண்டவர் இடத்துல கேட்கிறான், ஆண்டவரே யார் உண்மை காட்டி கொடுப்பான்? அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. 13வது அதிகாரத்திலே 23வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அதான் யோவான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ்காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யூதாசுடைய காரியம் பாத்தீங்கன்னா விவரமா இருக்குது. அவருடைய வாழ்க்கையில ஒரே நாள் இதெல்லாம் நடக்கல, படிப்படியா நடக்குது. இந்த 13வது அதிகாரத்திலேயே உங்களுக்கு நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 13:2 வாசிக்கிறேன், கவனிங்கள். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில். அப்படின்னா இந்த 13வது அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா பிசாசு யூதாசுடைய இருதயத்தை வந்து தூண்டி விட்டுச்சுன்னு போட்டிருக்குது. ஆனால் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தின் துணிக்கையை திராட்சை ரசத்தில் தோய்த்து அவன் கையிலே கொடுத்த உடனே அவன் அதை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று போட்டிருக்கு. அந்த பந்தியில் அவன் வரும்பொழுது சாத்தான் அவனை தூண்டி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த பந்தியை அவன் கையிலே வாங்கும் பொழுது, அந்த அப்பத்தை அவன் கையிலே வாங்கும் பொழுது உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். ஏன் இந்த சாத்தான் இவன் அந்த அப்பத்தை கையில வாங்கின உடனே உள்ள புகுந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் அபாத்திர தன்மையாய் ஒருவன் பந்தியிலே பங்கு பெறுவதற்குரிய காரியம். இப்ப என்ன நடந்தது, இந்த யூதாஸ் அபாத்திர தன்மை, ஏன்னா இப்ப ஏற்கனவே சாத்தானால் தூண்டப்பட்டிருக்கிறான். இவன் ஏற்கனவே போய் வேத பிரதான ஆசாரியனிடத்துல போய் பேசிட்டு வந்திருக்கிறான், இயேசு கிறிஸ்துவை நான் காட்டி கொடுக்கிறேன், எவ்வளவு பணம் கொடுப்பீர்கள் என்று. அவன் அதை குறித்து ஏற்கனவே ரகசியமாய் போய் விலை பேசிட்டு வந்திருக்கிறான். அவன் திட்டமிட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறதற்கான அத்தனை காரியங்களையும் அவன் மறைமுகமாக செய்து கொண்டே இருக்கிறான். சாத்தானால் அவன் வழி நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆனால் சாத்தானால் வழி நடத்தப்படுகிறது ஒரு நிலைமை. ஆனால் அந்த சாத்தான் அவனுக்குள் புகுந்து இனி அவன் மேல முடியாதபடி அவன் வாழ்க்கைக்குள் பிரவேசித்தது எப்பொழுது நடந்தது என்றால், அவன் அபாத்திரமாக அவன் கர்த்தருடைய பந்தியை பெறும்போதுதான் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இதைத்தான் கவனிக்கணும். ஒருவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தை நிதானிக்காமல், தன்னையும் நிதானிக்காமல், அதற்கேற்ற விதத்தில் தன்னையும் ஆயத்தப்படுத்தாமல் அவன் அபாத்திரமாய் பங்கு பெறும் பொழுது ஏன் ஒருவன் வியாதிப்படுகிறான், ஏன் ஒருவன் மரித்து போகிறான், உங்களில் அநேகர் வியாதிப்படுகிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்றார். அப்போ வந்து ஏன் நிறைய பேருக்கு வந்து வியாதி வந்துச்சு, நிறைய பெரிய செத்து போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இடத்தில் சாத்தான் அவர்கள் வாழ்க்கையின் மேல் முழு ஆளுகையை எடுத்துக்கொள்ளுகிறான். இதுதான் காரணம். அப்ப அபாத்திரமாய் பங்கு பெறும் பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தை நிதானிக்க தவறி நம்மையும் அதற்கு ஏற்ற விதத்தில் ஆயத்தப்படுத்த தவறும் பொழுது பிசாசுக்கு அந்த இடத்துல ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அந்த நபருடைய வாழ்க்கைக்குள் பிசாசு இறங்குகிறது, அவர்களில் பலரை வியாதிக்குட்படுத்துகிறது, சிலரை மரிக்கவும் செய்து விடுகிறது. அபாத்திர தன்மை என்பது ஆபத்து நிறைந்த காரியம். இதை குறித்து பைபிள் நிறைய இருக்குது, நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் வீட்டுல நிதானமா படித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5 முதல் 10 நீங்க அங்க பாத்தீங்கன்னா, அனனியா சப்பிரால் என்று சொல்லி ரெண்டு பேர் வருவாங்க, ஒரு கணவன் மனைவி. இவர்கள் தங்கள் ஆஸ்தியை விற்று அதிலே ஒரு பகுதியை தங்களுக்கு என்று வஞ்சித்து வைத்துக் கொண்டு ஒரு பகுதியை கொண்டு வந்து அவர்கள் பேதுருவின் பாதப்படியிலே வைத்து விட்டு, இந்த அளவு இதைத்தான் நாங்கள் எங்கள் ஆஸ்தியை விற்றோம் என்று சொல்லி சாட்சி சொல்லி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்பொழுது பேதுரு கேட்கிறாரு, உங்கள் ஆஸ்தி இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? ஆம், இவ்வளவுக்கு தான் விற்றோம். உடனே பேதுரு சொல்றாரு, நீ கர்த்தரிடத்தில் பொய் சொல்லும், பரிசுத்தாவின் இடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு கேட்பார். கர்த்தருடைய ஆவியின் இடத்தில் நீ பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? கேட்ட உடனே அந்த இடத்தில் அவன் செத்து விழுகிறான். ஒரு 3 கழித்து அவனுடைய மனைவி வருகிறாள், உங்கள் ஆஸ்தி இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? அதே கேள்வி திருப்பி கேட்பார். அதே கேள்விக்கு அவளும் அதே பதில் சொல்லும், ஆம், இவ்வளவுக்கு தான் விற்றோம். நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? பரிசுத்தாவின் இடத்துல பொய் சொல்வதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்னன்றார். உடனே அந்த இடத்துல அவளும் விழுந்து சாகிறாள். அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, சாத்தான் அவள் இருதயத்தை நிரப்பி இருக்குது, அபாத்திரமா வராங்க. அப்ப தேவ சமூகத்தில் அபாத்திரமாய் ஒருவன் வரும் பொழுது அந்த இடத்துல சாத்தான் அவருடைய ஆளுகை செய்கிறான். சாத்தானுக்கு அவனுடைய வாழ்க்கையில் இடம் உண்டாகிறது, அது அவருடைய மரண அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி விடுகிறது. அதான் காரியம். அப்ப இந்த இடத்துல சாத்தான் ஆளுகை செய்வதற்கு காரணம் கிறிஸ்துவின் பரிசுத்தமான சரீரத்தை, அந்த பரிசுத்தத்தின் மேன்மையை உணராமல் நாம் அதில் பங்கு பெறும் பொழுது, அதற்கேற்ற விதத்தில் நம்மையும் பரிசுத்தப்படுத்த தவறும் பொழுது அந்த இடத்தில் சாத்தானுக்கு அந்த குறிப்பிட்ட நபரே வாசலை தங்கள் வாழ்க்கையிலே திறந்து கொடுக்கிறார்கள். அது நிமித்தமே வியாதிப்படுகிறதும் மரணம் அடைகிறதுமான சம்பவங்கள் நடைபெறுகிறது. அப்ப இதிலிருந்து நான் ஒன்று கவனிக்கணும், கர்த்தருடைய பந்தி பரிசுத்தமாய் தேவ பயத்தோடு ஆசிரிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த காரியத்தில் விளையாட்டு இருக்கக்கூடாது. பரிசுத்த குலைச்சலோடு நாம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் போய் எடுக்கலாம் என்ற ஒரு நிலையோடு போய் எடுத்தால் அது ஆபத்தாய் போய் முடியும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ரொம்ப கவனத்தோடு நிதானித்தறியணும். கிறிஸ்துவின் சரீரம் எதை நம்ம வாங்குறோம், நம்ம கையில் என்னத்தை வாங்குறோம், ஒரு ரொட்டி துண்டையோ ஒரு திராட்சை ரசத்தையோ கிடையாது. அந்த ரொட்டி துண்டோ அந்த திராட்சை ரசமோ அதற்கு பின்பாக கிறிஸ்துவின் பரிசுத்த சரீரமும் அவருடைய பரிசுத்தமான இரத்தமும் அந்த இடத்துல இருக்கிறது. அதைத்தான் நம்ம கவனிக்கணும். அந்த ஒரு பயம் நமக்கு இருக்கணும். சாதாரணமாக ரொட்டி கொடுத்தாங்க, திராட்சை ரசம் கொடுத்தாங்க, இல்லை, அது சாதாரணமாக அந்த இடத்துல ஒரு பொருள் ரொட்டியா இருக்கலாம், அங்கு இருக்கிற ஒரு பொருள் திராட்சை ரசமா இருக்கலாம், ஆனால் அதற்கு பின்பாக கிறிஸ்துவின் பரிசுத்தம் அந்த இடத்துல இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரத்தின் பரிசுத்தம் அந்த இடத்துல இருக்கிறது, அவருடைய ரத்தத்தின் பரிசுத்தம் அந்த இடத்துல இருக்கிறது. விளையாட்டு கிடையாது, கர்த்தருடைய பந்தியிலே விளையாடக்கூடாது. தேவ பயம் அந்த பய உணர்வோடு தங்களை பரிசுத்தப்படுத்த நிதானிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை களைய வேண்டும். இதுல வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து எக்ஸ்ட்ரீம் குற்ற உணர்வு இருக்கிறாங்க. நான் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பந்திக்க வரமாட்டாங்க. இது ஒரு சாரா இருக்கிறாங்க, பந்தியில கலந்து கொள்ள மாட்டாங்க. ஆராதனை நேரத்துல கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஆராதனை பந்தி நேரம் வந்துச்சு எழுந்து போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் தகுதி இல்லைன்னு. நீங்க எப்ப தகுதி அடையிறது? நான் சொல்றேன், எப்ப தகுதி அடையிறது? தகுதி அடையணும். அப்ப வந்து தகுதி இல்லைன்னு ஓடுறது இந்த உலகத்துல ஓடலாம், கடைசியிலே கர்த்தருடைய வருகை நேரத்துல தகுதி அடையிலன்னு ஓடி ஒழிய வேண்டியிருக்கும், நரகத்து போக வேண்டியிருக்கும். இந்த உலகத்தில் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி நீங்க தகுதி அடைய தவறிவிட்டால் ஆண்டவருடைய வருகை நேரத்தில் தகுதியற்ற நீங்கள் எப்படி பரலோகத்துக்கு போவீன்னு நான் கேட்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உங்கள் குறைவுகள் எதுவோ, உங்களை தகுதி இல்லை என்று உங்கள் மனசாட்சி உறுத்துகிற காரியம் எதுவோ, அந்த காரியத்திற்கு மனஸ்தாபப்பட்டு நீங்கள் பாவறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து உங்களை சரிப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக உங்களை ஆயத்தப்படுத்தி நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்கலையா? எடுக்கணும். எடுத்த பிறகு நீங்க சரியான வாழ்க்கை இல்லையா? சரிப்படுத்தணும். சரிப்படுத்தி உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக இன்றைக்கே தகுதி அடைய வேண்டும். தள்ளி போடாதிருங்க, உடனே நீங்கள் தகுதி அடைங்கள். எந்த விஷயத்திலே நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற முடியாத நிலைமையில் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை சரிப்படுத்துங்கள், தகுதி அடையுங்கள், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுங்கள், தேவ பயத்தோடு பங்கு பெறுங்கள், ஆயத்தத்தோடு பங்கு பெறுங்கள், சரியான தகுதியோடு பங்கு பெறுங்கள். அதன் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதன் மூலமாய் நமக்கு கிடைப்பது நித்திய ஜீவன். நம்மை நாமே நிதானி தெரிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வேதம் தான் சொல்லு, நம்மை நாம நிதானி தெரிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப இந்த இடத்துல தகுதி அடைவது, இப்ப நான் வந்து ஒரு சைடு தான் சொல்லிட்டேன், அதாவது வந்து பார்க்கும்பொழுது நெகட்டிவ் சைடு மட்டும் தான் இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த பந்தியில இருக்கிறதான பாசிட்டிவான சைடு நம்ம இப்ப நம்ம பார்க்க போறோம். புரியுதுல? பாசிட்டிவான விஷயம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த 6வது அதிகாரத்துல 47வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நித்திய ஜீவனை பத்தி ஆண்டவர் பேசுறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எதுல விசுவாசம்? ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ அப்பம் நான் தாங்கிறார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஜீவ அப்பம் நான் தான்ங்கிறார். அந்த ஜீவ அப்பம் வேற ஒண்ணும் அல்ல, அதுதான் என்னுடைய மாம்சம்ங்கிறார். 51வது வசனத்திலிருந்து 51 திருப்பி நான் வாசிக்கிறேன். இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என் மாம்சம்தான் ஜீவ அப்பம்ங்கிறார். இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, இவன் வந்து என்றென்றைக்கும் பிழைப்பான் அப்படின்ட்டார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்றென்றைக்கும் பிழைப்பான். இப்ப நம்ம கவனிக்கணும், இதை நிறைய பேர் வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய பந்தியை எடுத்துட்டாக்க கண்டிப்பா பரலோக போயிடுறாங்கன்னு. அது முழுக்க முழுக்க தவறான எண்ணம். கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டா பரலோகம் போயிடலாம், ரொம்ப தப்பு அது. அப்படி நினைக்க கூடாது, நல்லா கவனிக்கணும். எதையுமே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் யோசிக்கணும். இன்னைக்கு அதனால பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வியாதிப்பட்டா மறிக்கிறதுக்கு முன்னால ஒரு கர்த்தருடைய பந்தி கொடுத்துருங்க அப்படின்வாங்க. ஏன்னா அந்த பந்தி எடுத்துட்டு உடனே நேரம் பரலோகம் போயிடுவாங்க போல இருக்கு, அப்படி ஒரு எண்ணம். புரிதலா? அப்படி கிடையாது. அதே போல வந்து சிலர் பார்த்தீங்கன்னா, சர்ச்சு கூட சரியா ஒழுங்க வரமாட்டாங்க, கர்த்தர் உண்மையா தேட மாட்டாங்க, ஆனா கர்த்தருடைய பந்தியில மட்டும் பாருங்க கரெக்டா வந்து நிற்பாங்க. ஒரு கூட்டம் இருக்கு, எல்லா சபைகளிலும் போய் பாருங்க. முதல் வாரம் கர்த்தருடைய பந்தி நாளைக்கு ஃபுட்டை நல்ல கூட்டம் ஃபுல்லா நிரம்பி இருக்கும். ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் போய் பாருங்க, ஆட்கள் குறைஞ்சிரும். நாலாவது வாரம் போய் பாருங்க, ஆட்கள் குறைஞ்சிருக்கும். ஏன் முதல் வாரம் வந்த ஆட்கள் ஏன் நாலாவது வாரம் எங்க போனாங்க? நான் கேட்கிறேன், முதல் வாரம் வந்தவர்கள் எங்க நாலாவது வாரம் எங்க போனாங்க? ஏன் முதல் வாரம் மட்டும் ஏன் வந்தாங்க? அன்றைக்கு கர்த்தருடைய பந்தி. ஏன் அந்த கர்த்தருடைய பந்தி எடுக்கணும்? எதுக்காக எடுக்கிறீங்க? நாலாவது வாரம் சபைக்கு வருகிறதற்கு விருப்பம் இல்லாத நீங்கள் எதற்காக பந்தி எடுக்கிறீர்கள்? நான் கேட்கிறேன், புரியுதா? இரண்டாவது வாரம் உங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறதுலே உங்களுக்கு முக்கியத்துவம் உங்களுக்கு இல்லை என்றால், மூன்றாவது வாரத்திலோ நாலாவது வாரத்தில் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய வாஞ்சை உங்களுக்கு இல்லை என்றால், எதற்காக முதல் வாரத்தில் நீங்க வந்து பந்தி எடுக்கிறீங்க? எடுக்காதீங்க என்று நான். ஏனென்றால் உங்களுக்கு வந்து தேவ பயம் கிடையாது, தேவ வாஞ்சை கிடையாது, கர்த்தரை தேடுகிறதற்கான ஒரு உணர்வு கிடையாது. அந்த உணர்வு இல்லாமல் அது கடைசி வாரத்தில் வர்றதுக்கோ ரெண்டாவது வாரத்திலேயோ மூணாவது வாரத்திலேயோ வருகிறதற்கோ விருப்பம் இல்லாதவங்களுக்கு கர்த்தருடைய அந்த பரிசுத்தமான பந்தியிலே பங்கு பெறுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? இவங்களுக்கு என்ன நினைப்புன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக் வந்து கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டோம்னா நேரம் பரலோகத்தில் போய் இறங்கிடலாம். நடக்கவே நடக்காது, சாபந்தான் வரும். நல்லா கவனிக்கணும், ஆண்டவரை ஒரே நிலையில தேடணும். முதல் வாரத்திலே பக்தி, இரண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரத்தில் கர்த்தரை அசட்டை பண்றதுன்னா என்ன வாழ்க்கை இது? தேவ சமூகத்தை கர்த்தரை ஆராதிக்கிறதை அசட்டை பண்ணுகிறவன் தேவனாகிய கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். நல்லா கவனிக்கணும், ஆராதனை அசட்டை பண்ணுகிறவன் ஆராதனை அல்ல, கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அதனால தான் சொல்றோம், ஆராதனைக்கு லேட்டா வராதிங்க, தவறாம வாங்க, பயபக்தியோடு வாங்க, ஆயத்தத்தோடு வாங்க. கவனிக்கணும், ஆராதனை அசட்டை பண்ணுகிறவன் ஆராதனை அல்ல, அந்த ஆராதனையிலே ராஜாவா இருக்கிற ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறவன். ஆராதனைக்கு வராமல் இருக்கிறவன் ஆராதனை அசட்டை பண்ணவில்லை, அந்த ஆராதனைக்கு நாயகரா இருக்கிற ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறான். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரை அசட்டை பண்ணிவிட்டு வெறும் கர்த்தருடைய பந்தியிலே வந்து உட்கார்ந்து விட்டதனால் பரலோகம் போயிட முடியுமா? நடக்கவே நடக்காது. அவன் சாபத்தை சம்பாதிக்கிறவன். ஆண்டவரை அசட்டை பண்ணிவிட்டு கர்த்தருடைய பந்தியில் உட்கார்ந்து பரலோகம் நெவர் போவே முடியாது, சான்ஸே கிடையாது. இது சிலருக்குள் இருக்கிற முட்டாள்தனமான எண்ணங்கள், அது வாய்ப்பு கிடையாது, அப்படியெல்லாம் வர முடியாது. பந்தின்றது என்ன? பரலோகம் போறதுக்கான டிக்கெட் அது கிடையாது. பந்தியில் அட்டன் பண்ணிட்டோம்னா உடனே நேரம் பரலோகம் போறதுக்கு அது டிக்கெட் மாதிரி கொடுக்குறோமா? கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. தேவ பயத்தோடு கர்த்தரை மதித்து பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவரை வாழ்க்கையிலே முதல் ஸ்தானம் கொடுத்து அவரை பின்பற்றுகிறதற்கான அடையாளமாக நாம பயபக்தியோடு பந்தியில் பங்கு பெற வேண்டும். சும்மா வந்து உட்கார்ந்து கையில் வாங்கி வாயில போடுறதுனால பரலோகம் போயிட முடியாது, அது வாய்ப்பு கிடையாது. இது நிறைய பேர் செய்யற ஏமாந்து போறாங்க, தங்களை தாங்களை ஏமாத்திக் கொள்கிறார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவன் ஒருத்தனுக்கு கிடைக்குது. எப்ப நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னா, இந்த மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன்கிறார். நான் ஏற்கனவே வாசித்தேன், யோவான் எழுதிய சுவிசேஷம் முதல் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அந்த மாம்சம் என்பது என்ன? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப கிறிஸ்துவின் மாம்சம் என்பது ஆவிக்குரிய சிந்தனையிலே, ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே பார்ப்பீர்கள் என்றால் அதுதான் தேவனுடைய வார்த்தை. சும்மா கர்த்தருடைய பந்தியில் வந்து உட்கார்ந்து பிரெட் தொண்டையும் திராட்சை ரசத்தையும் வாங்கி வாயில் போடுறதுனால பரலோகம் போயிட முடியாது. அந்த மாம்சம் என்பது என்ன? பரிசுத்தமானது. அந்த மாம்சம் என்பது என்ன? பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுதினமும் புசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். புரிதலா? தேவனுடைய வசனம், அதுதான் ஆண்டவருடைய சரீரம். இது உங்கள் வாழ்க்கையில வர வேண்டும். இது வந்தாதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் வரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளின் சொன்னார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அங்கதான் நித்திய ஜீவன் இருக்கின்றார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் இதை சொல்றார். இதை சொல்லும் பொழுது அந்த ஜனங்களுக்கு அதை வந்து புரிந்து கொள்ள முடியல, இவன் எப்படி நம்முடைய தன்னுடைய மாம்சத்தை நமக்கு கொடுப்பாங்கிறாங்க. இப்ப பாருங்க ஆண்டவர் சொல்றார், 54வது வசனத்தில் வாசிக்கிறேன், யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா 56வது வசனத்துல பார்க்கும் பொழுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்கிறார். இப்ப இந்த ரெண்டு வசனத்தை கொஞ்சம் கவனிக்கணும். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். அப்ப என் மாம்சம் என்பது தேவனுடைய வார்த்தை. இதை புசித்தவனுடைய ரத்தம் என்பது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அனுதினம் சுத்திகரித்துக் கொள்கிற ஒரு அனுபவம். அப்ப கர்த்தருடைய பந்தின்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஸ்பிரிச்சுவலாவும் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு பக்கத்திலே தேவ பயத்தோடு கர்த்தருடைய பந்தியிலும் பங்கு பெற வேண்டும். அந்த தேவ பயத்தை வந்து அந்த ஒரு நாள்ல மட்டும் கிடையாது, தினந்தோறும் நம்ம வந்து பாதுகாக்கிறோம். எப்படின்னா, அந்த மாம்சத்தை நம்ம வந்து ஆவிக்குரிய ரீதியாய் புசிப்பது என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை புசிக்கிற ஒரு அனுபவம். தினந்தோறும் அந்த மாம்சத்தை புசிக்கணும். அவருடைய ரத்தத்தை மானம்படுத்தினா என்ன? அவருடைய ரத்தத்தினால் ஒவ்வொரு நாளிலும் கழுவப்பட வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அதை பத்தி சொல்லுவார். 15வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. அப்போ அவருடைய வார்த்தைகள் இதை நம்ம உட்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சமாகி வந்தவர். ஸ்பிரிச்சுவலாக சொல்ல போனால் அவருடைய மாம்சம் என்பது தேவனுடைய வார்த்தை. இதை புசிக்கணும். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களரிடம் கழுவப்படுவதற்கு சிந்தப்பட்டது. அதனால் அனுதினமும் கழுவப்படணும். அப்போ பரலோகம் செல்றது பந்தின்றதுல விஷயத்துல பரலோகம் செல்றதுன்றதை வந்து நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்றேன். நீங்க வந்து சபையில் உட்கார்ந்து கொடுக்கிறதான பிரெட் துண்டு கொடுத்தாங்க, கிரேப் ஜூஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை வாங்கி வாயில போடுறதுனால பரலோகம் வரமாட்டீங்க. ஆனால் ஒன்று நல்லா தெரியணும், இந்த தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் உங்கள் உள்ளத்தில் ஏற்று இதை புசிக்கணும். எரேமியா சொன்னது போல இதை புசிக்கணும். உங்க வாழ்க்கையில் ஒரு சிறு கரை வந்தாலும் அவருடைய ரத்தத்தினால் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கழுவப்படணும். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளணும். இப்படி நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி நம்ம வாழும் பொழுது இந்த பந்தி, இதுதான் ஆவிக்குரிய ரீதியாக அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் ஏற்றுக்கொள்கிறது. இப்படி வாழ்ந்தால்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் சொல்றார், அவனை நான் கடைசி நாளிலே எழுப்புவேங்கிறார். சும்மா போய் அப்பத்தி திராட்சை ரசத்தை வாங்கி வாயில போடுறவங்களெல்லாம் கடைசி நாள் ஆண்டவர் எழுப்ப மாட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சபையில் போய் உட்கார்ந்து சும்மா நீங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு எப்படியோ உங்க மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு கத்தருடைய பந்தி கொடுக்கறதானது முதல் வாரத்தில் மட்டும் அட்டன் பண்ணிட்டு மற்ற மூணு வாரம் உங்க இஷ்டம் போல நினைச்சா போறது, நினைச்சா சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறது, இப்படி ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டு உங்களுக்கு நேரம் கிடைச்சா சர்ச்சுக்கு போறது, நேரம் கிடைச்சா ஜபிக்கிறது, நேரம் கிடைச்சா பைபிள் படிக்கிறது, இப்படி ஒரு அடிமட்டமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கடைசியில கத்தருடைய பந்தி எடுத்துட்டே நான் பரலோகம் போயிடலான்னு ஒருபோதும் கனவு காணாதீங்க. அது நடக்கவே நடக்காது. தினந்தோறும் வேத வஸ்திரமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தை உட்கொள்ள வேண்டும். தினந்தோடும் அவருடைய ரத்தமாயிருக்கிற திராட்சை ரசத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீங்க ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ வேண்டும். தேவ பயத்தோடு வாழ வேண்டும். எந்த வினாடி கிறிஸ்துவின் வருகை சம்பவித்தாலும் அந்த நேரத்தில் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களுக்கு தான் இந்த ரெண்டு வசனங்களும் பொருந்தும். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். அடுத்தது 56வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன். அப்ப பாருங்க, கர்த்தரில் நிலைச்சிருக்கிறதா என்ன? ஒரு பிரெட் துண்டை வாங்கி வாயில போடுறதா, திராட்சரசத்தை வாங்கி வாயில ஊத்திக்கிறதா கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கிறது? கிடையவே கிடையாது. அது யார் வேணா பண்ணலாம். அது அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பா முடியும். கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கிறதுல என்ன? அவருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசம் பண்ணுவது. அதுதான் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிறது, ஒவ்வொரு நாளிலும் கழுவப்படுகிறது. இதுதான் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கிறது. இப்படிப்பட்டவன் தான் சொல்றார், அவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், அதனால நானும் அவனுக்குள் நிலைத்திருக்கிறேன். இப்படி நானும் அவனு ஒன்றாய் இருக்கிறதுனாலே நான் வரும்பொழுது அவனை நான் பரலோகத்தில் கூட்டி சேர்ப்பேன். அவனுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பந்திங்கிறது சும்மா பிரெட் துண்டையும் கிரேப் ஜூஸையும் வாங்கி வாயில் ஊத்திட்டு போறது கிடையாது. அதற்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தகுதியா இருக்கணும். கிறிஸ்துவின் சரீரத்தின் பரிசுத்தத்தை உணரணும், கிறிஸ்துவின் ரத்தத்தின் பரிசுத்தத்தை உணரணும். அதற்கேற்ற பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது எப்படி சாத்தியமாகிறது? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, அதான் மாம்சம். அப்ப அந்த வார்த்தையை அனுதினமும் புசிக்கணும். அந்த வார்த்தையின் மூலமாக சுத்திகரிக்கப்படணும். அதற்கு மிஞ்சி உங்க வாழ்க்கையில் ஏதாவது குறை வருகிறது என்றால் உடனே கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படணும். அதான் திராட்சை ரசம், கழுவப்படணும். இப்படி உங்களை அனுதினம் சுத்திகரித்துக் கொண்டே வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிலைத்திருக்கிறார், நீங்களும் அவனுக்கு அவருக்குள் நிலைத்திருக்கிறீர்கள். அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் உங்களை தம்முடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்ப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் உண்டே தவிர, சும்மா ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரத்தில் சொல்லிட்டு அன்னைக்கு மட்டும் ஓடி வந்து கம்யூனியன் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பரலோகம் போக மாட்டீங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து முதல் வாரம் எடுக்கிறீங்கன்னா மற்ற மூணு வாரத்திலையும் அதே கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு இருக்கணும். கர்த்தருடைய பந்தி கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் சபைக்கு வர்றது. கர்த்தருடைய பந்தி கொடுக்கப்படாத மற்ற வாரங்களிலே நினைச்சா வர்றது, நினைச்சா வராமல் இருக்கிறது. இதை எதை குறிக்கிறது என்றால் ஷார்ட் ரூட்ல பரலோகம் போறதுக்காக கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். குறுக்கு வழியில பரலோகத்தில் யாரும் நுழைய முடியாது. ஆண்டவரும் அவ்வளவு ஏமாளி கிடையாது. முதல் நாள் வந்து முதல் வாரத்தில் வந்து கர்த்தருடைய பந்தி வாங்கிட்டீங்கன்னா அவ்வளவு நேர பரலோகத்தில் கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு ஆண்டவரும் அப்படி ஒன்று ஏமாளி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையை அனுதினம் அவர் பார்க்கிறார். டெய்லி லைஃப்ல கூட பரிசுத்தத்தை பார்க்கிறார், டெய்லி லைஃப்ல உங்களுக்கு இருக்கிற தேவ பயத்தை பார்க்கிறார், டெய்லி லைஃப்ல உங்களுக்கு அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை பார்க்கிறார், டெய்லி லைஃப்ல அவருடைய வசனத்தை நீங்கள் எப்படி கை கொள்கிறீர்கள் என்று பார்க்கிறார், தினந்தோறும் அவருடைய அப்பமாகிய அவருடைய மாம்சமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையை டெய்லி புசிக்கிறீங்களான்னு பார்க்கிறாரு, தினமும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுறீங்களான்னு பார்க்கிறாரு, டெய்லி நீங்கள் அவரோடு நிலைத்திருக்கிறீங்களான்னு பார்க்கிறாரு, டெய்லி அவர் உங்களுக்குள் நிலைத்திருப்பதற்கு ஆயத்தமான தகுதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களான்னு பார்க்கிறாரு. அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யமே தவிர வெறுமனை கர்த்தருடைய பந்தியில் போய் கலந்துகிட்டதுக்காக ஒருபோதும் பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், விளையாட்டு காரியம் கிடையாது. தேவ பயம், தேவனுக்கேற்ற சிந்தை, கர்த்தருக்குரிய வாழ்க்கை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது இருந்தாதான், இதுதான் உண்மையான கர்த்தருடைய பந்தியின் தாற்பரியம். இதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்பாக கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகையிலே அவருடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கப்படுவதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள், ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் பங்கு பெறுகிறவர்களாய் மாற வேண்டும். இது அடிப்படை காரியம். அடுத்தது, உங்கள் வாழ்க்கையில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஆனாலும் கூட நான் சரியான விதத்தில் ஆயத்தமாக இல்லை அப்படின்னு ஓடி ஒளிஞ்சிங்கன்னா, கர்த்தருடைய பந்திக்கு நீங்கள் ஓடி ஒளிகிற நீங்கள் கர்த்தருடைய வருகையில் எப்படி அவருக்கு முன்னால் நிற்க போறீங்க? நிச்சயம் ஓடி ஒளிஞ்சிடுவீங்க, பரலோகத்துக்கு வரமாட்டீங்க. உங்களை சரிப்படுத்தி தகுதியுள்ளவர்களாய் மாறுங்கள். இந்த உலகத்தில் நீங்க தகுதியில்ன்னு உங்க மனசாட்சியை சொல்லும் பொழுது எப்படி கர்த்தருடைய வருகையில் நீங்க வர முடியும்? சான்ஸே கிடையாது. அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், இன்றைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் வருகை எப்பொழுது வேண்டும் என்றாலும் வரப்போகிறது. நாம் ஆயத்தமாயிருப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர், இந்த நாளிலும் கூட உம்முடைய பந்தியை குறித்த ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தில், இந்த பந்தி என்றால் என்ன, அதற்குள் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, நித்திய ஜீவர் உண்டு, அதற்குள் பிசாசனுடைய ஆளுகைக்கு இடம் கிடைக்கக்கூடிய ஆபத்தும் உண்டு. அபாத்திரமாய் பங்கு பெறும் பொழுது அவர்களுக்குள் வியாதிகள் வருகிறது, நித்திரையும் அடைகிறார்கள், மரித்தும் போகிறார்கள். காரணம் என்ன? அபாத்திரமாய் பங்கு பெறும் பொழுது பிசாசு யூதாசுக்குள் நுழைந்தது போல அபாத்திரமாய் பங்கு பெறுகிறவர்களை பிசாசு ஆளுகை செய்கிறான். அதனாலே சிலருக்கு வியாதி வருகிறது, சிலர் மரித்தும் போகிறார்கள். அதற்கு கர்த்தர் காரணம் கிடையாது. அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தது தான் காரணமே தவிர, அவர்கள் வியாதிப்பட்டதற்கோ அவர்கள் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்று மரித்து போகிறதற்கோ கர்த்தருக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாங்க, பிசாசு அவர்களை வியாதிப்படுத்துறான், பிசாசு அவர்களை கொள்ளுகிறான். அதுதான் காரணமே தவிர, இந்த பந்தியில் பங்கு பெற்று நான் செத்து போனேன், இந்த பந்தியில் பங்கு பெற்றதுனால வியாதியான கர்த்தரை பிளேம் பண்ண முடியாது. அதற்கு முழு காரணம் சம்பந்தப்பட்ட அந்த நபர் தான் காரணம். அதற்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது. கர்த்தர் என்றைக்குமே நன்மையான காரியத்துக்கு தான் சம்பந்தப்படுவாரே தவிர, தீமைக்கு ஆண்டவர் ஒருபோதும் சம்பந்தப்பட முழாட்டார். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆகையினாலே நம் ஆண்டவரை குறித்து நம்ம தெளிவா புரியணும். என் வார்த்தைகள் நித்திய ஜீவனை கொடுக்குதுனார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை எது? அது ஆண்டவர் சொன்னார், நானே ஜீவாப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன மாசம் மாம்சம் என்பது என்ன? அதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அனுதினமும் புசிக்கணும். சும்மா கம்யூனியில் வந்து கலந்து கொண்டு, மாசத்துல முதல் வாரத்துல வந்து கம்யூனியில் கலந்து கொண்டு, மற்ற மூன்று வாரம் நினைச்சா சபைக்க வர்றது வராம இருக்கிறது, இதெல்லாம் வச்சுட்டு நீங்க பரலோகத்தை ஒருபோது வர முடியாது. கர்த்தருக்கு முதல் ஸ்தானம் கொடுக்காமல் ஒருபோது பரலோகத்தை எதிர்பார்க்காதீங்க, சான்ஸே கிடையாது. சிலர் ஏமாந்து போறோம், கம்யூனியில் போய் கலந்துகிட்டோம், இந்த மாசம் பந்தி எடுத்துட்டோம், நம்ம பரலோகம் போயிடுவோம். நெவர், கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் கர்த்தர் சொல்லல. சபையில் போய் ஒரு ரொட்டி தோண்டி ஒரு திராட்சை ரசத்தை வாங்கி வாயில போட்டுட்டோம், அது கம்யூனியன் கிடையாது. நான் சொல்றேன், அது நீங்க ரொட்டி தோண்டி திராட்சை ரசம் தான் குடிச்சீங்களே தவிர, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தையோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையோ ஏற்றுக்கொள்ளல. இந்த ஒரு வாரம் கம்யூனியன் வாரத்துல மட்டும் வந்து கலந்து கொள்ளுகிறவர்கள், நான் அவங்களுக்கு சொல்றேன், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை அல்ல, அவருடைய ரத்தத்தை அல்ல, நீங்கள் ரொட்டி தொண்டையும் திராட்சை ரசத்தை தான் வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தோடும் அவருடைய ரத்தத்தோடும் பங்கு பெறல. கிறிஸ்துவின் சரீரத்தோடும் ரத்தத்தோடும் பங்கு பெறுகிறவன் யார் என்றால், தேவ பயம் உள்ளவன், கர்த்தருக்குரிய வாழ்க்கையை உள்ளவன், உணர்வு உள்ளவன், தன்னை நிதானிக்கிறவன், கிறிஸ்துவின் சரீரத்தை நிதானிக்கிறவன், கிறிஸ்துவின் ரத்தத்தை நிதானிக்கிறவன், அதற்குரிய பயபக்தி உள்ளவன், கிறிஸ்துவுக்கு எப்பொழுது முதல் ஸ்தானம் கொடுக்கிறவன், வாரத்திலே நாலு வாரம் ஆராதனை நாலு வாரம் கலந்து கொள்ளுகிறவன், நேரத்துக்கு சபைக்கு வருகிறவன், தினந்தோறும் ஜெபிக்கிறவன், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறவன், கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவன், அவன்தான் கிறிஸ்துவின் சரீரத்தை அவன் கனப்படுத்துகிறான். நான் சொல்றேன், ஆராதனை அசட்டை பண்ணுகிறவன் ஆராதனை அல்ல, ஆராதனை நாயகராகிய கிறிஸ்துவை அசட்டை பண்ணுகிறார்கள். கவனமா இருக்கணும், தெய்வ பயத்தோடு பங்கு பெறுங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு தகுதி அடையுங்கள். திறந்தோறும் ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் கர்த்தருடைய பந்தை ஆசரிக்கிறீங்க. எப்படி? தேவனுடைய வார்த்தையை உட்கொள்வதன் மூலமாக, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுவதன் மூலமாக தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறீர்கள். அதை செய்யணும். சபையிலே பந்தி நடக்கும் பொழுது அதில் கலந்து கொள்ளணும். தினந்தோறும் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் கர்த்தரோடு இந்த பந்தியிலே நீங்கள் நேரடியாக பங்கு பெறணும். அதுதான் தேவனுடைய வார்த்தையும் கிறிஸ்துவின் ரத்தமும். இதன் மூலமாக ஐக்கியப்படுவோம். கர்த்தர் வருகிறார், பரலோகத்தில் கூட்டி சேர்க்க போகிறார். ஆயத்தமாயிருங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் படமிடட்டும். ஒவ்வொருவரையும் பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துங்க அப்பா. ஒருவரும் நிர்விசாரிகளாய் இருந்து பந்தியிலே பங்கு பெற்று விட்டோம், பரலோகம் போவோம் என்று தங்களை தாங்களை வஞ்சித்துக் கொள்ளாதபடி கர்த்தர் ஒவ்வொருடைய கண்களை திறந்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இதுவரையிலும் கண் குருடாக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட காரியத்திலே குருடாக்கப்பட்டவர்களாய் இருந்தவர்கள் கண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு நம்முடைய வசனத்தை வைத்து திறக்கப்பட்டதற்காக சோத்திரம். நம்முடைய வார்த்தைகள் அவருடைய குருட்டு கண்களை திறந்ததற்காக சோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, நீங்க மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.